தன்மை சகோதரர்கள் எல்லாம் நிலையாகிறேன். அல்லாஹ் தஆலா உலகத்தில் எல்லா சிக்கிகளிலிருந்தும் மக்களை தன்னுடைய வீட்டின் பக்கம் வரவழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாட்களை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு ஊர்களிலிருந்தும் மக்கள் ஆபத்துல்லாவை தரிசிப்பதற்காக வேண்டி, புனித ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தயாராகிக் கொண்டு வெளியாகிக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றனர். ஹஜ்ஜுடைய கடமை அது ஒரே ஒரு இடத்துல தான் நிறைவேற்ற முடியும், அங்குதான் போக வேண்டும். அது யாராக இருந்தாலும் அவ்விடத்துக்கு போவதை எல்லாம் கட்டாயப்படுத்திக்கிறான். ஹஜ்ஜும் உண்டாகும், அங்குதான் செய்ய வேண்டும். ஹஜ்ஜை அல்லாஹால மனிதர்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு படிப்பினைக்குரிய ஒரு பாடமாக அல்லாஹை அமைத்து வைத்திருக்கின்றார். அதனால ஹஜ்ஜுக்கு மக்களை அழைப்பு விடுக்குமாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஏவி அவர்கள் அழைப்பு விடுத்த அதுக்கு மக்கள் விடையளிக்கின்ற விடயத்தை குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் அதனை ஒரு வித்தியாசமான அமைப்பினை சொல்லுகின்றான். வசில் பின்னாசிலில் ஹஜ்ஜி யஸ்ஊக ரிஜாலன் வஅலா குல்லி மாஃபிரி யஸீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீ. இப்ராஹிமே, நீ மக்களை ஹஜ்ஜிக்காக வந்து அழைப்பு விடுங்கள். அழைப்பு விட்டால் அவர்கள் வருவார்கள். வருவதை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது ஹஜ்ஜி செய்வதற்கு மக்காவுக்கு வருவார்கள் என்று அல்லாஹ் கூறவில்லை. அந்த ஹிஜாஸை நோக்கி மக்கள் வருவார்கள் என்று அல்லாஹ் கூறவில்லை. மாற்றமாக இப்ராஹிமே உம்மை நோக்கி வருவார்கள். யஸூக்க மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீ, தூர தூர இடங்களில் இருந்தெல்லாம் வாகனத்திலும் பயணித்தவர்களாகவும் களைப்படைந்தவர்களாகவும் அவர்கள் உம்மை நோக்கி வருவார்கள் என்றால் சொல்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்று உயிரோடு இருக்கின்ற அந்த நேரத்தில் உம்மை நோக்கி வருவார்கள் என்பது அது சரிதான், அது யதார்த்தமான பேச்சுதான். ஆனால் குர்ஆன் இறங்குகிறது எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு பின்னால அந்த ஆயத்தில் உம்மை நோக்கி மக்கள் ஹஜ்ஜுக்கு வருவார்கள் என்றால் அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இங்கே இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கபராவது இருக்கிறதா போய் தரிசித்து விட்டு வருவதற்கு அப்படியும் அந்த ஒரு ஏற்பாடு இல்லையே என்றாலும் வந்தா கியாமனால் வரக்கூடிய மக்களை நோக்கி செல்வதென்ன, இப்ராஹிமை நோக்கி நீங்கள் வாருங்கள் என்றுதான். ஏன் அந்த வெளிரங்கமாக தெரியக்கூடிய சவுதியுடைய சடவாத முன்னேற்றத்தை முன்னோக்குவது ஹஜ் அல்ல, வணக்கம் அல்ல, அதிலே உங்களுக்கு பக்குவம் கிடைக்க போறல்ல, பாடம் படிக்க போறல்ல, அந்த சடவாத முன்னேற்றத்துக்கு பேர் இபாதத் அல்ல, அந்த பயணம் உங்களுக்கு ஒரு பாக்கியம் அல்ல. உங்களை அழைக்கப்படுவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை மட்டும், அவருடைய வாழ்க்கையின் நினைவு சின்னங்கள் அங்கே நிரந்தரமாக இருக்கிறது. அந்த ஒவ்வொரு நினைவு சின்னங்களிலேயும் ஆழமான ஒரு பாடம் பதிந்திருக்கின்றது. அகற்றல் திறந்து செல்லக்கூடியவர்கள் அந்த பாடத்தை படித்து பக்குவம் பெற்று வருவார்கள். அகக்கண்ணை குருடாக்கிவிட்டு வெளிக்கண்ணிலே மட்டும் போகின்றவர்கள் அங்கே வெளிரங்க தடவாத கவர்ச்சிகளை ஏமாந்து விட்டு வருவார்கள். இதனால மக்காவுக்கு வாருங்கள் என்ற அழைப்பை எல்லாம் விட்டுவிட்டு இப்ராஹிமை நோக்கி வாருங்கள் என்றெல்லாம் கூறுகின்றார். அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உருவாக்கிய அந்த விடயங்களை பாருங்கள். சவுதி அரசாங்கம் உருவாக்கியதை பார்த்து வருவார்கள். நீங்கள் சவுதி அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது 100 மாடி கட்டியிருக்கிறான், 50 மாடி கட்டியிருக்கிறான், அங்கே ஒரு ஆச்சரியமான அந்த மணிக்கூடு வச்சிருக்கிறான், அங்க பசார்கள் அது இப்படி இப்படியாக இருக்குது, சாமான்கள் அப்படி எப்படி இருக்கு என்று அந்த ரோட் அப்படி போடுகிறான், வாகனம் அந்த மாதிரி. இப்படியெல்லாம் சவுதி அரசாங்கம் செய்த மாற்றங்கள், இவைகளில் பார்வை விடுவது ஹஜ்ஜல்ல, இவைகளை நோக்கி உங்களை அழைக்கவில்லை. இதை பார்த்து நீங்கள் மாற்றம் அடைவது அது ஏமாற்றம் அடைவது. நீங்கள் அது பார்க்க வர தேவையில்லை. அப்படி என்றால் இந்தியாவில் போகலாம், அமெரிக்காவை போகலாம், பிரான்சுக்கு போகலாம், லண்டனுக்கு போகலாம், அங்கே போக தேவையில்லை. நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும், உங்களோட அகற்கண்களால் 1000 வருடங்களுக்கு முன்னால நிகழ்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு விளங்க வேண்டும், அவங்களுடைய அகக்கண்ணுக்கு விளங்க வேண்டும். உடைய கல்வோ அப்படி தெளிவானதாக இருக்க வேண்டும். இன்று முன்னால் இருக்கின்ற காட்சியும் கவர்ச்சியும் உங்களின் பார்வையாக இருக்கக்கூடாது. பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாலே நிகழ்ந்த ஒரு நிகழ்வின் ஒரு பாடம், யதார்த்தம் அது உங்களுக்கு கல்வக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் உங்களுடைய கல்வியை பரிசுத்தப்படுத்துவதற்கு அஜிக்கு முன்னால் நோம்பை தந்திருக்கிறார். நோம்பை பிற்படுத்தாமல், அஜிக்கு பின்னால் நோம்பை தராமல், அஜிக்கு முன்னால் நோம்பையாக தான் ஏந்திருக்கிறான். நீங்கள் அந்த குருட்டு கல்போடு போய் அஜிலே நீங்கள் ஏமாந்து வைத்திருக்கிற அசிங்கமான உள்ளத்திட போய் அந்த உருப்படியாக ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் பாவ உணர்வோடு அங்க போனால் பரிசுத்த பூமியிலே அல்லாவுடைய சாபத்தை தான் சுமந்து வருகிறீர்கள், ரகமத்து கிடைக்காது. எனவே உள்ளத்தால் சுத்தமடங்கி அகக்கண் திறந்த நிலையிலே அங்க போங்கள். சவுதி அரசாங்கத்தின் வேலையை பார்க்க வேணாதே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்ய வேலையை பாருங்கள். அங்கே ஆயாத்து பையினாத் இருக்கு, தெளிவான அத்தாட்சி இருக்கு. அது அரசாங்கத்துக்கு இல்ல, அது சவுதிக்கு சொந்தம் இல்ல. அது யாருக்கு சொந்தம்? மகாம் இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு சொந்தம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நினைவு சின்னம் இருக்கிறது. அந்த மகாம் இப்ராஹிமை பாருங்கள், அதிலே படிப்பினை பெறுங்கள். அங்கே தை ஓடுகிறோம். எத்தனாம் ஆண்டு அரசாங்கம் முடிவு செஞ்சது? அரசாங்கத்துல கையில் அதுல இல்ல, அது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தியாக தேவையை பாருங்கள். தம்சம் இருக்கிறது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த துடிப்பை, தாகத்தின் அந்த ஏக்கத்தை, அவர்களுடைய அந்த அந்த தியாகத்தை அந்த தண்ணீரை பார்க்கிறது. தண்ணி இல்லாமல் பதறிக்கொண்டு கதறிக்கொண்டு திரிந்த அந்த இடம் ஒரு உலகத்துக்கும் தண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனுடைய பரங்கர் ஒரு 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 பிடி ஒரு கவளம் தண்ணி, ஒரு குவளை தண்ணி கிடைக்காதா என்றுதான் பிள்ளை கதறிக்கொண்டிருக்கிறது, தாய் பதறிக்கொண்டு ஓடுகிறார். அந்த தியாகத்தில் தண்ணி கொஞ்சம் இல்லையே, ஒரு சொட்டு தண்ணி இல்லையே என்று ஓடி திரிஞ்சது அந்த பிள்ளையுடைய அந்த கதறல், அந்த தாயுடைய பதறல். இன்றைக்கு மத்தியிலே அல்ல, அங்கே தண்ணீரை ஊற்றடிக்க செய்தான். அந்த தண்ணீர் உள்ளகம் முழுக்க போகாத இடம் இங்கே. தம்சம் தண்ணியை காணாத முஸ்லீம் இருக்கா இங்கே? அவர் தம்சம் தண்ணி போகாத ஊரொன்று இருக்குதா? ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ள ஊரொன்று இருக்குமா? ஆசியாவில் எங்கேயாவது ஊரொன்று இருக்குமா? தம்சம் தண்ணி காணல அவர்கள் இருக்காங்களா? எங்கிற ஊர்ல யாரும் தம்சம் தண்ணி குடிக்காதாக்கள் இருக்கிறாங்களா? ஒரு சொட்டு தண்ணி இல்லை ஒரு குழந்தைக்கு. அதை பறக்க உலக முழுக்க கோடான கோடி மக்களை எல்லாம் தண்ணி குடிக்க வைத்திருக்கிறார். என்ன தண்ணி? அந்த உலகத்தில் எங்கேயுமே நிகரில்லாத தண்ணி. விஞ்ஞானிகள் தலையடிச்சு கொண்டு ஆய்வு செய்தார்கள். அவர்களால் என்ன ரகசியம் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. தம்சமுடைய ரகசியம் என்ன? இந்த தண்ணிக்கு மட்டும் உலகத்தில் எந்த தண்ணிக்கும் இல்லாத ஒரு வித்தியாசமான கட்டமைப்பிலே, வித்தியாசமான ஆச்சரியமான அமைப்பிலே இந்த தண்ணி இருக்கிறது என்று எவ்வளவெல்லாம் ஆய்வு செய்யும். அங்கே அற்புதத்தையும் ஆச்சரியத்தையுமே தவிர விஞ்ஞான விளக்கம் சொல்வதற்கு அங்கே எதுவுமே கிடையாது. எனவே சொல்றே, அந்த ஒரு பாடம் அல்லவர்கள், இதை பார்த்தீர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால திறந்த வெளிச்சமான உள்ளத்தை எடுத்துக்கொண்டு அங்கே சுத்துங்கள். அங்கே பல்லாயிரக்கணக்கான வடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வின் பின்னணி உங்களுக்கு விளங்கும். அதுக்குதான் நோம்பு முடிஞ்சு சுத்தமாகி நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறேன் சொல்லப்படும். நோம்பையை முடிச்சு ஜகாத்தையும் கொடுத்து நோம்பால உள்ளம் சுத்தமாகி ஜகாத்தால பணமும் சுத்தமாகி ரெண்டு சுத்தத்துடையும் பரிசுத்த நாயனை சந்திக்க போகணும். தவிர அசிங்கமா போகக்கூடாது. போன நடக்குமா தெரியும்? யாரெல்லாம் அப்படி அசிங்கமா வருவார்களோ, பாவம் செய்யும் பரிசுத்தம் இழந்த நிலையில் வருவார்களோ, அதில் அங்க வந்து வேண்டாத விடயங்களில் விடயத்தில் ஈடுபடுவார்களோ, அவர்களுக்கு அந்த புனித பூமியில் என்ன தெரியுமா நடக்கும்? மனிதனுடைய சாபக்கேடும் அவர் மீது உண்டாகும். அவர் அறத்தில் எவ்வளவு தலையடி செய்வாது செய்யலாம், பல யுகமின் அதிலும் ஒரு சர்வம் அவருடைய எந்த பருவம் கபூலாக மாட்டாது, எந்த நபிலும் கபூலாக மாட்டார். ஏன்? பரிசுத்த தன்மையோடு வர வேண்டும். சும்மா வேகத்துக்கு போனதுக்கு நடக்க போறல்ல, பரிசுத்தமாகி போக வேண்டும். பணம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், உணர்வுகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அங்கே ஒரு பாடத்தை படிக்க வேண்டும். என்ன பாடம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தை விட்டு என்ன செய்தார்கள் என்பதை படித்து நானும் என் குடும்பத்தை வச்சு என்ன செய்கிறேன் என்று யோசிப்பதற்காக வேண்டும். எனக்கு ஒரு மனைவி இருக்குது, எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது, எனக்கு சகோதரர் இருக்கிறாங்க, இவர்களை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்யறோம்? நாம் இந்த மனைவியை வச்சு என்ன செய்யறோம்? எந்த பிள்ளையை வச்சு என்ன செய்யறோம்? இவர்களால் நாம் உலகத்தில் சாதிக்கிறது என்ன? நம்முடைய முன்மாதிரி என்ன? என்னுடைய முன்மாதிரி என்ன? என்னுடைய மனைவிக்கு என்னுடைய முன்மாதிரி என்ன? என்னுடைய பிள்ளைக்கு என்னுடைய முன்மாதிரி என்ன? என் பிள்ளை சொல்வாள், நான் பாப்பா போல இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குது? ஏன் பாப்பா போல இருக்கணும்? எங்களோட பாப்பா அப்படி பக்குவமான மனுஷன், எங்களோட பாப்பா அப்படி பேணுதலான மனுஷன், எங்கட வாப்பா பொய்யே சொல்ல மாட்டார், எங்கட வாப்பா சண்டையே பிடிக்க மாட்டார், எங்கட வாப்பா ரகசியத்தை விடவே மாட்டார். அப்படி நான் இந்த பிள்ளைக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இதை உணர்வதற்கு அங்கே பாருங்கள், அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பிள்ளைக்கு தன்னுடைய மனைவிக்கு முன்மாதிரியாக நின்று அவர்களை எப்படி இந்த தன்னுடைய வாழ்க்கை காலத்தை அவர்களை வழிநடத்தினார்கள் என்ற ஒரு பாடத்தை எல்லாம் படித்து அவர்களை பல வகையான கட்டளையை போட்டு அல்லாஹ் சோதித்தார். அல்லாஹ்வுடைய சோதனை நடந்த இடம் அது. அந்த சோதனையில் இப்ராஹிம் அவர்கள் எல்லா சோதனைகளையும் நூற்றுக்கு நூறு மார்க் பூர்த்தி அடைந்தார்கள். 30 வகையான சோதனைகளை கொண்டு அல்லாஹ் அவர்களை சோதித்தான். 30 ஒவ்வொன்றிலையும் 100 தான் முழுமையாக அவர்கள் பாஸ் ஆகிறார்கள். எதிலேயுமே தடுமாறவில்லை, தயங்கவில்லை, பின்வாங்கவில்லை, அவர்கள் பிழைக்கவில்லை. அனைத்திலும் அவர்கள் முன்மாதிரியாக பிள்ளையை அரைக்க சொல்லி இடிவெளிக்கல வந்து சொல்லவில்லை. கனவுதான், நபியுடைய கனவு அல்லாஹ்வுடைய கட்டளை என்று அவர்கள் உணர்ந்தது மட்டுமல்ல உன்னுடைய கருத்து என்ன? மகனே நீ என்ன சொல்லுகிறாய்? உன்னை அறுப்பது போல கணவன் கண்டேன், என்ன சொல்லுகிறாய் கேட்டார்கள். மகன் என்ன சொல்லுவான்? அவன் கனவா அறுக்கிற கனவா? உன்னை அழைக்க சொல்லி அல்லாஹ் சொன்னான். அப்படியா? அப்படின்னு சொல்லுங்க. எப்படி சொன்னது? கனவு ஒன்று கண்டே உன்னை அறுப்பது மாதிரி உனக்கு என்ன விளங்குதுன்னு கேட்ட. நான் கனவு கண்டேன், உனக்கு என்ன விளங்குது? என்ன விளங்குச்சு? பாப்பா கனவுல மகனுக்கு என்ன விளக்கம்? மகனுக்கு விளக்கம் கேட்கிறார். நான் உன்னை அறுப்பது போல கனவு கண்டேன், மகனே மாதா தரா, இந்த விளக்கம் என்னன்னு கேட்டார். என்ன விளங்க சொன்னார்கள்? பாப்பா கனவு, இதுபடி வேலை பாருங்க அப்படி சொல்லலாம். கனவு தானே அது, அல்லாஹ் சொன்னேன்னு சொல்லலையே, இப்படி வந்தேன்னு சொல்லலையே, வெறும் கனவு தானே. 13 வயது பிள்ளைக்கு என்ன தெரியுமா விளக்கம்? நபியுடைய கனவு அல்லாஹ்வின் கட்டளை என்ற விளக்கம். நபி கனவு கண்டார், அது கட்டளை தான் என்ற விளக்கம் மகனுக்கு இருந்தது. அதான் அப்பா அப்படி அவர் ஏவப்பட்டிருந்தான் கனவுண்டுதான். மகனே நான் ஏவப்பட்டிருக்கிறேன், என்ன சொல்லுகிறாய்? அப்படி கேட்கல. நான் கனவு கண்டேன் உன்னை அறுப்பதற்கு, என்ன செய்யறான்னு கேட்டதற்கு சொன்னார்கள், நீங்க ஏவப்பட்டிருக்கின்றீர்கள், அறுத்து விடுகிறேன். அறுப்பதற்கு தயங்கவில்லை, அறுக்கப்படுவதற்கும் தயங்கவில்லை. அந்த வேலையை நிறைவேற்றுவதற்கு தாமதிக்கவும் இல்லை. இதெல்லாம் நடக்குமா? நடந்து விட்டது. அது ஏன் நடந்தது? அதன் பின்னணி என்ன? இதனை அந்த இடத்துக்கு போய் நின்று பார்த்து யோசிச்சு ஒரு முடிவெடுத்து விட்டு வாருங்கள். இதுதான் கூப்பிடப்படுகிறது. போய் நின்று யோசிச்சு பாருங்க, கல்லறிந்த இடத்தில் ஏன் அறியப்பட்டது என்று நீர் அறிகின்ற பொழுது ஏதாச்சும் தெளிஞ்சு முடிஞ்சிட்டு தப்பியும் நெருக்கத்திலிருந்து வாயை தப்பியாச்சு அல்ஹம்துலில்லாஹி அப்படி ஓட வேணாதே. எறிகின்ற பொழுது யோசிங்கள், என்ன எறிதல்? தானே தெரிந்தார்கள் என்றால் அந்த எறிதலுடைய பின்னணி என்ன? ஏன் அறிந்தார்கள்? நான் அறுக்கப்பட போறேன், இவன் தடுக்க வருகின்றானா? நான் அது வருவதுதான் வெற்றி என்று போனார்கள். நான் தந்தையுடைய கட்டியினாலே நான் அறுபடுவதுதான் எனக்கு பாக்கியம் என்று போனார்கள். அதனை தடுப்பதற்கு வந்த சைத்தானுக்கு எரிந்தார்கள். அதுதான் அது அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுகின்ற பொழுது ஆபத்துக்கள் வருவது கூட தெரியலாம். அந்த ஆபத்தல்ல, அல்லாஹ்வின் கட்டளை தான் வெற்றி பாக்கியம். அந்த ஆபத்திலிருந்து தப்புவது பாக்கியம் அல்ல, அந்த கட்டளை நிறைவேற்றுவதுதான் பாக்கியம். சரியத்தை நிறைவேற்ற போகின்ற பொழுது எங்களுக்கு பல தங்கரங்கள் வரலாம், அந்த அசௌகரியங்கள் வரலாம். அந்த அசௌகரியங்களில் இருந்து தப்புவது பாக்கியம் அல்ல, அந்த கட்டளையை நிறைவேற்றுவதுதான் பாக்கியம். ஆபத்துக்கு முன்னால் தங்கரங்கள் அசௌகரியங்கள் வருகின்ற பொழுது அதை ஒன்றுமே கவனிக்காமல் சரியத்தில் யார் உறுதியாக இருந்தாலோ அந்த நிலைமையை மாற்றிக்கொள்வார். அறுப்பதற்கு போனார்கள், கட்டளை அறுபடுவது, மகனை அறுப்பது எவ்வளவு பெரிய, எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து, எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு, எவ்வளவு பெரிய ஒரு பாரமான செய்தி. சாதாரண விஷயமாக கேட்கல, யாரா என் மகன் நான் அறுக்கே என்னைய அறுத்து போவேனே அப்படின்னா சொல்லுறாரு. பாபா பிள்ளை அறுக்கலாமா? தீங்கி பிள்ளையை வளர்த்து அறுக்கலாமா? அப்ப நான் என்னைய அறுத்து போவேனே, எப்படி வந்தா பிள்ளை அறுக்கிறது? இதெல்லாம் யோசிக்கல. அல்லாஹ்வின் கட்டளை என்றால் அதில் மறு யோசனைக்கு இடமே கிடையாது. அல்லாஹ்வின் கட்டளை என்றால் அதுல மாற்று கருத்தோ மாற்று வழியோ, காலம் மாறிவிட்டது, வாழ்கின்ற இடம் மாறிவிட்டது, எங்களுடைய நிலைமைகள் மாறிவிட்டது, நாங்கள் சிறுபான்மையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சிங்களாக்களுக்கு மத்தியில் வாழ்கின்றோம், அந்நியர்களுக்கு மத்தியில் வாழ்கின்றோம் என்றெல்லாம் யோசிப்பதற்கு கழுத்தே போப்புது அல்லாஹ்வுடைய கட்டளை. நெருப்பு குண்டுமே வந்துட்டு அல்லாஹ்வுடைய கட்டளை. பாலைவனத்தின் வெறும் மண்ணுக்கு மத்தியிலே விட்டுவிட போகிறது அல்லாஹ்வுடைய கட்டளை. மாற்று யோசனை வரவே இல்லை. இப்படியும் ஒரு குடும்பம் நடந்தது. நெருப்புக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி நிலம், தண்ணீரும் இல்லை, ஒரு புற்றுண்டும் கிடையாது. விவாதின் கைரதி தூண்டோ தண்ணியோ இல்லாத வெறும் மணல் பரப்பிலே மனைவியை மட்டும் தட்ட தனியை விட்டிருக்கிறேன். அது அலைஹிஸ்ஸலாம் யாருமே கிடையாது, எதுவுமே கிடையாது. யாரும் வருவார்களா? எதிர்பார்க்கவும் முடியாது. ஏதாவது கிடைக்குமா? அடையாளமே கிடையாது. அப்படி அல்லாஹ்வுடைய கட்டளையா? இதன் தாயும் வையானா, அல்லாஹ் இதனை பாழாக்க மாட்டான் என்று ஒரு பெண்ணுக்கு ஒரு தைரியம். நான் அல்லாஹ்வின் கட்டளையின் பிடியிலே இருக்கிறேன். நெருப்பு குண்டமா? 5 கிலோமீட்டர் தூரத்தில் பரப்பப்பட்ட அந்த விறகுக்கு முன், விறகு எரிந்து வருகின்ற நெருப்புக்கு முன்னால் விழுத்தாட்டப்படப் போகிறார்கள், வீசப்பட்டு விழுகின்றார்கள். தைரியம் என்ன? நான் அல்லாஹ்வுடைய கட்டளையில இருக்கிறேன். நெருப்பா பரவாயில்லை, இதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளையில் தான் இயக்கும். ஒரு பெண்ணும் அப்படி, இந்த கணவன் ஒரு ஆணும் அப்படி. அங்க பச்சிடம் குழந்தை 13 வயசுல என்ன கழுத்து அறுக்கப்பட போகிறது? பரவாயில்லை, பொறுமையா இருப்போம். ஏன் அல்லாஹ்வுடைய கட்டளை? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு கணவன், எது வந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் நான் அழிவதும் பாக்கியம் தான் என்ற முடிவில் ஒரு கணவன், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் நான் அழிஞ்சு போனாலும் பரவாயில்லை என்று முடிவெடுத்த ஒரு மனைவி, ஒரு பெண், அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வந்து நான் அறுக்கப்பட்டாலும் பரவாயில்லை பாக்கியம் தான் என்று விளங்கிக் கொண்ட ஒரு வாலிபன், இவர்களால் உருவாக்கப்பட்டதான் அந்த ஹரம். அல்லாஹ் அந்த மக்காவை ஹரமாக்கினான். ஏன் ஹரமாக்கினான்? இப்படி ஒரு ஆணும், இப்படி ஒரு பெண்ணும், இப்படி ஒரு வாலிபனும் இருக்கிறார்கள்,
இவர்கள் இருக்கின்ற இவர்கள் கால் விதிச்ச பூமியை புண்ணிய பூமியாக ஆக்கிறேன். இவர்களின் புண்ணியத்துவத்துக்காக அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் உயிர் போகட்டும் பரவாயில்லை என்று முடிவெடுத்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு வாலிபனும் இவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் அந்த பூமியை கியாம நாள் வரும் வரையும் அறமாக்கி வைத்திருக்கிறார். புனிதமான பூமி, அதை காலடி எடுத்து வைப்பது ஒரு பாக்கியம். அதனால் காவிரிகளுக்கு அனுமதி கிடையாது. காவிரிகள் யாருமே அந்த பூமியிலே நுழைய முடியாது. ஏன்? அல்லாஹ் புனிதமாக்கி இருக்கிறார். அதை வருகின்ற ஒவ்வொருவரும் தங்களை புனிதர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால அல்லாஹ் தஆலா இறுதியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அங்கே வைத்து பயிற்றுவித்தார். அவர்கள் அந்த புனித பூமியிலே தங்களை குர்பானிக்கலாக்கினார்கள், தியாகத்திலாக்கினார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி உயிரை விடையும் அல்லாஹ்வுடைய கட்டளை மேலாக மதிக்கப்பட்ட இடம் அந்த இடத்திலே அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் அந்த உணர்வை அவர்களுக்கு ஊட்டினார். அந்த மண்ணிலிருந்து இந்த மக்களுக்கு அந்த உணர்வு ஊட்டப்பட்டது. பிறகு அல்லாஹ் இவர்களை அனுப்பினார், நீங்க போங்க, இதை விடவும் மோசமான ஊரொன்று இருக்கிறது, ஒரு முசீபத் பிடிச்ச ஊரொன்று இருக்கிறது, நோய் பிடிச்ச ஊரொன்று இருக்கிறது, அந்த ஊருக்கு போய் அதை நீங்கள் புனிதமாக்குங்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஹிஜ்ரத் மூலம் அனுப்பினார். அந்த எத்ரிபு, எத்ரிப் என்பது ஒரு காசிருடைய பெயர், அவன் செத்து விட்டான் சிலையுடைய பெயர், அது நோயுடைய பெயர். அப்படி சிறுக்கையும் நோயையும் முசீபத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஊரோ எத்ரிப். அந்த எத்ரிப்புக்கு போனார்கள். இவர்களுடைய புனிதத்தன்மையினால இவர்கள் இந்த மக்காவுடைய ஹரத்திலிருந்து அடங்கிய தர்பியத்தும் புனிதத்தன்மையும் உளப்பக்குவமும் இவர்கள் அந்த எத்ரிப் என்ற அந்த முசீபத் பிடித்த அந்த இடத்துக்கு போய் அதை அப்படி தலைகளாக மாற்றினார்கள். இவருடைய தியாகத்தின் எல்லை ஆகியது. அல்லாஹ் தஆலா அதை அப்படி மாற்றிவிட்டார், பெயரையும் மாற்றிவிட்டார். அந்த எத்ரிபுடைய பெயர் மாற்றப்பட்டு அது தூபா, பாபா, தையிபா, மதீனத்து தையிபா என்று பெயரும் மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த நோய் பிடித்த ஊரிலிருந்து நோய் எல்லாம் விரட்டி விட்டார். மதீனாவுடைய மண்ணிலே சிபாவை எல்லாம் கலந்து விட்டார். மதீனாவுடைய அந்த காற்றிலே எல்லாம் நறுமணத்தை கலந்து விட்டார். மதீனாவிலே சுவர்க்கத்தின் நன்னாராயம் பெற்ற இடங்களை எல்லாம் உருவாக்கி விட்டார். சுவர்க்கத்தின் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே உயிர் கொண்டு வந்திருக்கிறார்கள். சுவர்க்கத்தினுடைய நன்னாராயம் பெற்ற நெல்லடியாக சஹாபாக்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். மாபைன மின்பரி மாபைன கபரி ஓ மின்பரி, கபருக்கு மின்பருக்கு மேல உள்ள உடம் அது ரௌலத்தின் மொழியால் சொன்னால் சுவர்க்கத்து பூமி என்ற நன்னாராயம் பெறப்பட்டு சுவர்க்கத்துடைய பூமி பூங்காவனம் அங்கே நன்னாராயம் பெறப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த இடங்களை எல்லாம் விரும்புகிறான். நபியவர்கள் அந்த இடத்தை நேசிக்கிறார்கள். சொன்னார்கள், இந்த உகது மலை எங்களை பார்த்து நேசிக்கிறது, நாங்களும் இந்த உகதை நேசிக்கிறோம் என்று அந்த மண்ணிலே நேசத்தை அல்லாஹு தஆலா உண்டாக்கினான். ஏன்? இந்த பூமிய மனிதர்கள் அந்த பூமியிலே புழங்கினார்கள். அதனால அதுவும் ஹரமாக்கப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்துடன் செய்த தியாகத்தை அவர்கள் செய்த அந்த 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 மாபெரும் தியாகத்துடைய அந்த அபாரமான உழைப்புடைய கபூலியத் அந்த மக்கா ஹரமாக்கப்பட்டது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் அவருடைய குடும்பமும் செய்த தியாகத்துடைய அதன் செலவிற்கு மதீனா ஹரமாக்கப்பட்டது. ரெண்டு இடத்துக்கும் எங்களை அழைக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? உலகத்தில ஊர்களை நாடுகளை அந்தந்த காலத்து அரசாங்கம் மக்கள் எல்லாம் அபிவிருத்தி செய்கின்றார்கள். ஆனால் ஒன்றை மறந்து விடுகிறார்கள். ஊர் அபிவிருத்தி செய்யப்படுகிறது, கட்டிடங்கள் கட்டப்படுகிறது, ஊருடைய அபிவிருத்தி மார்க்கெட் கட்டப்படுகிறது, ஊருடைய அபிவிருத்தி ஸ்கூல் கட்டப்படுகிறது, ஊருடைய அபிவிருத்தி ரோட் எல்லாம் விஸ்தரிக்கப்படுகின்றது. மனிதர்கள் பாவிக்கின்ற அனைத்து விடயங்களும் கட்டி எழுப்பப்படுகின்றது, ஊரு அபிவிருத்தி செய்யப்படுகிறது. ஆனால் அடிப்படை எதுவோ அது கைவிடப்படுகிறது. ஏன்? அது அரசாங்கத்தின் கையில் அந்த அபிவிருத்தி கிடையாது. அதுக்குரிய திட்டம் உலகத்தின் அரசாங்கத்தின் கையிலே கிடையாது. அதுக்குரிய கடவுள் பாடம் உலகத்திலே எங்கேயுமே கிடையாது. அது படிப்புக்குத்தான் அந்த கூப்பிடுதான். அந்த பாடம் இங்க இருக்குது. என்ன தெரியுமா? எங்க ஊருடைய வளம் பாதுகாக்கப்பட வேண்டும், எங்களுடைய வயல் வளம் பாதுகாக்கப்பட வேண்டும், எங்களுடைய கடல் வளம் பாதுகாக்கப்பட வேண்டும், எங்களுடைய மண் வளம் பாதுகாக்கப்பட வேண்டும், எங்களுடைய இயற்கை வளம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த வளங்கள் எல்லாம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். அதுக்கு அரசாங்கம் இத்தனை கோடி ஒதுக்க வேண்டும். அதுக்கு வழிகாட்டக்கூடிய நல்ல திறமைசாலிகள் வர வேண்டும். இந்த வளத்திலே நாம் முழு மக்கள் வாழ வேண்டும். இதுதான் உலகத்தில் இருக்கிறது.
எந்த வளம் இல்லை தெரியுமா? மனித வளத்தை அபிவிருத்தி செய்கின்ற திட்டம் கிடையாது.
மண் வளத்தை அபிவிருத்தி செய்யலாம், கடல் வளத்தை அபிவிருத்தி செய்யலாம், வயல் வளத்தை அபிவிருத்தி செய்யலாம். இப்படி உலகத்திலே சத பொருட்களின் வளங்களை அபிவிருத்தி செய்து சதவாத முன்னேற்றம் மட்டுமே காணலாம். தவிர மனித வளம் அது அபிவிருத்தி செய்கின்ற அறிவோ திட்டமோ வழிகாட்டலோ செயற்பாடோ உலகத்தில் எந்த அரசாங்கத்திலும் கிடையாது. உலகத்தில எந்த ஒரு பாடசாலையிலும் கிடையாது. உலகத்தில எந்த ஒரு யூனிவர்சிட்டியிலும் கிடையாது. அதனால் அல்லாஹ் கேட்கிறான், உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு பாடத்தை நான் படிப்பு சென்றால் இங்க கூப்பிடுவேன். மனித வள அபிவிருத்தி அங்கே ரெண்டு பேர் திட்டி காட்டியிருக்கிறார்கள். இரண்டு தலைவர்கள் ஹபீபுல்லாவும் ஹலீலுல்லாவும் மனித வள அபிவிருத்திக்குரிய வழிகாட்டலை செய்து அந்த மனிதர்கள் குழந்துகின்ற பூமிக்கு முழு பாதுகாப்பை எல்லாம் ஆக்கியிருக்கிறார். ஏன் மனித வளம் அங்கே பயன்படுத்தப்பட்டது, அதனால் அவர்கள் அங்கே பாதுகாக்கான அந்த இடத்துக்கு நுழைஞ்சாலே பாதுகாப்பு. ஏன் தெரியுமா? இந்த பூமியிலே வாழுகின்ற மனிதர்கள் வளப்படுத்தப்பட்டவர்கள், அவருடைய மனித வளம் அது பயன்படுத்தப்பட்டது, அதனால அந்த மனிதர்களுக்கு பாதுகாப்பு. உலகத்தில எல்லா வளங்களும் பயன்படுத்தப்பட்டு முன்னேற்றம், முன்னேறிய நாடுகள் என்று சொல்கிறோம். அமெரிக்கா ஒரு முன்னேறிய நாடு, யூரோப் ஒரு முன்னேறிய நாடு. என்ன முன்னேறியது? அவர்கள் எல்லா வளங்களையும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஊர்களை உழைகின்ற பொழுது முதலாவது வருகிறது பயம். அவர்களுக்கும் பயம், போராக்களுக்கும் பயம், அவர்களுக்கு பயம். அதனால ஓரிடமெல்லாம் ஆர்மி இருக்கு, ஓரிடம்தான் செக்யூரிட்டி போட்டிருக்கு, ஓரிடமெல்லாம் சிஐடி போட்டிருக்கு, ஓரிடமெல்லாம் கமரா போட்டிருக்கு. ஏன்? பயம். ஏதாவது நடக்குமோ, ஏதாவது நடக்குமோ, ஏதாவது நடக்குமோ என்று பயம். அவர்களுக்கும் பயம், போராக்களுக்கும் பயம். யார் வருவானோ, பிடிப்பானோ, செக் பண்ணுவானோ, சத்தத்துக்கு மாட்டோமோ, இவன் தவிர என்ன சத்தமோ தெரியாது என்று அவனுக்கும் பயம், இவனுக்கும் பயம். அல்லாஹ் சொல்கிறான், கமந்தகரு காண ஆமினா, இங்கே நுழைஞ்சிட்டா யாருக்குமே பயனே கிடையாது. அது உமர் ரஸூல் சொன்னார்கள், நான் இந்த ஹரத்திலே கத்தாபை கொலை செய்த மனிதனை கண்டாலும், எங்க வாப்பாவை கொலை செய்த ஒருவனை ஹரத்துக்குள்ள கண்டாலும் கைவிக்க மாட்டேன், அவன் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஏன் ஹரம்? இது யாருக்குமே பயமில்லை. இதுல ஒரு பாவி நுழைஞ்சாலும் அவனும் பயப்பட தேவையில்லை, உனக்கு இதுக்குள்ள பழிவாங்கப்பட மாட்டான். ஒரு கொலை வாஜிபான ஒரு மனிதன், கொலை செய்யப்படுவதற்கு வாஜிபான ஒரு மனிதன், அவன் அறத்துக்குள்ளே இருக்கிறான், அவனை அங்கு ஒற்றுமை செய்ய முடியாது. அறத்துக்குள்ள வெளியில இருந்துதான் அவனை கொல்ல முடியும். ஏன் தெரியுமா? இது பாதுகாப்பு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்? இங்கே சடவாத முன்னேற்றம் அல்ல, இங்க மனிதர்கள் பாதிக்கின்ற சாமான்களுடைய வளத்தை மட்டும் பலப்படுத்திய சடவாத முன்னேற்றம் என்றதல்ல. மனித வளம் பாதிக்கப்பட்டு மனித முன்னேற்றம் கடப்பட்டது, மனிதனுடைய வளம் அங்கு பாதிக்கப்பட்டது. அதனால அந்த இடம் பாதுகாப்பான இடம், அந்த இடம் அமைதியான இடம் அல்ல. இந்த ரகசியத்தை எங்களுக்கு கல்வி சொல்கிறார், உங்களோட ஊரும் அமைதி அடையணுமா, உங்களோட வீடு அமைதி அடையணுமா, உங்களுடைய சமூகத்தில் பயமில்லாம வாழணுமா, கண்ணியமாக வாழ வேணுமா, இந்த பாடம் படியுங்க. இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித வளத்தை பயன்படுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறைஷி காதுகள் மத்தியிலே அல்லாஹ்வுடைய கட்டளையை முன்வைத்த நேரத்தில் அந்த மக்கள் முன்வைத்தார்கள், எங்களுக்கு இந்த மண் வளத்தை பயன்படுத்தினார்கள், இந்த விவசாய நிலத்திலே முயற்சி பாருங்கள். நபியே நீங்கள் குர்ஆன் அல்லாஹ் இந்த கருத்தை சொல்லி காட்டுகிறார், நபியே நீங்கள் உங்களுடைய அல்லாஹ்விடத்தில் கேட்டு எங்களுக்கு கெட்டு தாருங்கள், இந்த மக்காவ் நெருக்கடியா இருக்கிறது, மக்காவுடைய மலைகளை எல்லாம் அகற்றி அப்புறப்படுத்தி விசாலமான இந்த நிலப்பதத்தை ஏற்படுத்தி சொல்லுங்கள், இந்த நீரூட்டுகளை நீரோடைகளை ஒளிப்பாடு செய்து விவசாய காணிகளை உருவாக்கி தருகிற சொல்லுங்கள் என்று அந்த குறைச்சி காதல சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? மண்வளத்திலையும் வயல் நிலத்திலையும் நீங்கள் அதில முன்னேற்றத்துக்கு நீங்கள் வழிகாட்டுகிறீர்கள். அறிவர் சொன்னார்கள், நான் அதைக்கு அனுப்பப்பட்டவர்கள், நான் அந்த வேலை செய்ய வந்தவன் என்ன, நான் வந்து என்ன தெரியுமா, நான் அல்லாஹ்வுடைய தூதரை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். என்ன விளக்கம் சொன்னார்கள், நான் மண் வளத்திலேயோ அல்லது கடல் வளத்திலேயோ வயல் வளத்திலேயோ பாடுபட வந்தவன் அல்ல, நான் மனித வளத்திலே பாடுபட வந்தவன், மனிதர்களை வளமாக்க வந்தவன். இங்கெல்லாம் இந்த மண் நில வளமா இருக்குது, செழிப்பா இருக்குது, எங்களை கடல் நில வளமா இருக்குது, இரவும் பகலும் மீன் பிடிக்கிறார்கள், மீனெல்லாம் ஏற்றிக்கொண்டே இருக்கிறார்கள், நாடு முழுக்க எங்கட ஊறி மீண்டான் என்று நீங்க பெருமைப்படலாம். கடல் வளம் பெரியதான், மனித வளத்திலே காண, எத்தனை பேர் குடிச்சு கொடுத்திருக்கிறார்கள், எத்தனை பேர் மதுவு கடுமையா இருக்கிறார்கள், எத்தனை பேர் ஜினாவு கடுமையா இருக்கிறார்கள், எத்தனை பேர் ஹராத்திரை இன்பம் காணுகிறார்கள், எத்தனை பேர் சொல்ல தெரியாமல் இருக்கிறார்கள், எத்தனை பேர் அல்லாவுடைய கட்டளைக்கு மாறுகிறார்கள், மனித வளம் நாசமாகி கொண்டு போகிறதே, யாரும் கவலைப்படுகிறார்கள். கடல் வளம் நாசமாதிரி கவலை வருகிறது தானே, எங்களுடைய வயல் வளம் நாசமாதிரி கவலை வருகிறது தானே, எங்கள் அழகான முறையில எங்களுடைய நீர்த்தேக்கங்களை முயற்சி செய்து நெல் நீர் வசதி ஏற்பட்டால் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை நாம் எவ்வளவு விவசாயம் செய்யலாம், எத்தனை மடங்கு விவசாயம் பெருகுமே என்று கவலை இருக்கா இல்லையா? கரெக்டாக கவனிக்கிறாங்க இல்லையே, குளக்கட்டுகளை இன்னும் எங்கள் திருத்த வேலைகள் செஞ்சு செய்தால் ஆயிரக்கணக்கான விவசாய காணிகளை அபிவிருத்தி செய்து எங்களுடைய வயல் வளம் இன்னும் முன்னேறும். நெல்ல வேலை தான், ஆனால் அதுக்கு முன்னால புத்தியை பயன்படுத்தி விளங்க வேண்டியது. எங்களை ஊரில் ஆயிரக்கணக்கான மக்கள் மிருகங்களை போல வாழ்கின்றார்களே, மனுஷநாயகர்கள் இவர்களை பலப்படுத்துறது இல்லையா? என்னுடைய உள்ளங்கள் மிருகத்தை போல இருக்குது, கிட்ட போகிறது பயமா இருக்குது, எப்படி நாய்க்கு கிட்ட போக பயமா இருக்குது, மாட்டை கிட்ட போக பயமா இருக்குது, குத்தி போட்டுடும் நாய்க்கு கிட்ட போக பயமா இருக்குது, கடிச்சு போட்டுடும் இந்த பூனைக்கு கிட்ட போக பயமா இருக்குது, விராட்டி போட்டுடும் என்று பயப்படுவதை போல அந்த குடியிருக்க பயமா இருக்குது, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் குடியிருக்க பயமா இருக்குது, என்ன செய்வானோ தெரியாது, இவனுக்கு கடவுள பயமா இருக்குது, அவனும் இருக்கிறார்கள், என்ன செய்வானோ தெரியாது, இந்த குடும்பத்தில் திருமணம் முடிக்க பயமா இருக்குது, ஒரு ஜாதி குடும்பம் என்ன செய்யும், இவர்கள் இந்த மிருக இனத்திலிருந்து வந்தாக்கிறா இல்லையே, மனித இனம் தானே, மனித வளம் அவதிப்பாளருக்கு பாடாது போயிருக்கிறது. நாங்க வயலை பார்த்தோம், கடலை பார்த்தோம், மண்ணை பார்த்தோம், கடையை பார்த்தோம், பெற்ற பிள்ளையை பார்க்கவில்லை, அந்த பிள்ளையுடைய பலம் குன்றிவிட்டது. பாபாக்கு விளங்கியது, எனக்கு ஒரு கடை ஒன்று இருக்கிறது, ஒரு சொத்து, அதை பாதுகாக்க ஏன் அது ஒரு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியது, அந்த கடையுடைய சொத்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியது, அதை பாதுகாக்க வேண்டும் என்று இரவு பகலாக ஒரு பிள்ளையை நிறுத்திவா, 13 வயசு கொடியில் இருக்கிறானே, சீரணிஞ்சு திரிகிறானே, எனக்கு எங்க டைம் சொல்லுறான், கடைக்கு போன வர டைம் இல்ல, கடையில போன 9 மணி தான் வருகிறேன், அவன் வீடா போறானே, நானே நினைச்சுக்கிறேன், ஒரு கோடி ரூபாய் கடையை இடவும் இந்த 13 வயசு பொடியினுடைய விலை என்ன தெரியுமா, இந்த 13 வயசு பிள்ளைய விலை என்ன, ஒரு கோடி ரூபாய் போறாதா, அதுக்கும் உதவாதா, அவன் யோசிக்கிறார், இந்த கடைக்கு 1 கோடி ரூபாய் பின்னும் புதியா கிடைக்கிறாரு, ஒரு பிள்ளையோட வயல பாக்குறான், இந்த 10 லட்சம் ரூபாய் வயல் இல்லாட்டி வீணா பேசுறோம் என்று பொம்பளை பிள்ளை இருக்குது, பிள்ளைகளும் வீணா தெரிகிறது, படிப்பு படிப்பு கிளாஸ் கிளாஸ் எங்கேயும் சுத்துவே, அதை பார்க்கலையா நீங்க, வயலுக்கு காலையில போனா மாலையில வரணும், வயலை பார்க்கணுமே, 10 லட்சம் ரூபாய் வயல், இந்த பிள்ளை விலை என்ன, காசு கொடுக்காம கிடைச்ச பிள்ளையா, அதுக்குதான் அப்படி உண்டு போட்டு அல்லாஹ் அதை உணர்த்துகிறார், மனித வளம் பாதுகாக்கப்பட வேண்டும், ஒரு வாலிபனை பாதுகாத்தார் தந்தை, கியாமத்தால் வரும் வரையில அந்த வாலிபனை நினைவு மனிதர்களுக்கு மனித வள அபிவிருத்திக்குரிய முன்மாதிரி, ஒரு பெண்ணை பாதுகாத்து வழிகாட்டினார் தன்னுடைய உயிரினின் மேலாக அல்லாஹ்வுடைய கட்டளையை அந்த பெண் மதித்தார், அதனால அந்த பெண்ணுடைய ஒரே ஒரு வார்த்தை இதன் ராஜுபக்கான என்ற ஒரே ஒரு வார்த்தையில் முழு அச்சையும் அல்லாஹ் சுமத்தினார், அல்லாஹ் பாலாக்க மாட்டான் என்ற ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையின் வெளிப்பாடாக அந்த பெண்ணை அதை மனைவியை அவர்கள் மாற்றினார்கள், அதனால வியாமனால் வெறுமறைகளை வந்தால் ஒரு பெண்களுடைய அந்த மனித வளம் பாதுகாக்கப்பட்டு பெறுமதியாக்குவதற்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அல்லாவின் கட்டளைக்கு முன்னால எதையும் இழப்பேன் என்று தன்னை வளப்படுத்தியவர். நாம் எங்களை கடையை வளப்படுத்துகிறோம், எங்கள் தொழிலை வளப்படுத்துகிறோம், எங்களை மாட்டை பார்க்கிறோம், எங்களை மறந்து விடுகிறோம், மாட்டுப்பட்டியை பார்க்க வேணும். ஒரு மாடு சாக கிடக்குது, அந்த மாட்டை பார்க்கணும். மாட்டை பார்க்கிறோம்,
தன்னை மறந்துவிடுகிறோம்.
மாடு வளமாகுது, நீ சாகலாம். மாடு பெருமதியாகுது, நீ பெருமதி இல்லாமலாகிறார். மாட்டை விடவும் தன்னை மோசமாக கருதுகிறார்கள். ஏன்? தன்னுடைய மனித வளம் விளங்காத மறந்தனும். ஒரு காசும் கடையும் பூமியும் வயலும் தான் விளங்குறது. மனித வளம் என்று ஒன்று விளங்கியிருக்கிறேன், அது விளங்குகிறது. அவர் என்ன? மனிதர்கள் பெருமதியுள்ளவர்களாக தங்களை ஆக்கிக் கொள்வது. யோசிக்கிறோம், அப்படித்தானே ஆக்குகிறோம். நான் ரிச்சார்ஜ் என்று அகன பெருமதி தானே, நான் ஒரு கோடீஸ்வரன் அகன பெருமதி தானே, நான் படித்த ஒரு பட்டதாரி அகன பெருமதி தானே. இப்படித்தான் ஒரு இருட்டுக்குள் இருந்து வெளியான அது காதலிகளுடைய விளக்கத்திலே நாங்கள் ஏமாந்து போகிறோம். மனிதனுடைய பெருமதி அப்படி பணம் என்றிருந்தால், அப்படி ஒரு பொருள் என்றிருந்தால், அப்படி ஒரு படிப்பும் பதவியும் என்றிருந்தால், சகாபாக்கள் ஏழைகளாக வாழ்ந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் உடனடியாக பணக்காரன் ஆக்கிருக்க வேண்டும். அப்படி ஆக்க வசதி இல்லாமல் இருக்கில்லை. அல்லாவே கேட்டான், நபியர்களை பார்த்து கேட்டான், நபியே இந்த ஹிஜாஸுடைய இந்த மலைகள் எல்லாம் கண்ணுக்கு முன்னால் தெரிகின்ற இந்த மலைகளை எல்லாம் தங்கமாக்கி, இந்த மலைகளை எல்லாம் தங்கமாக்கி, அவை அனைத்தையும் உங்களுக்கு சொந்தமாக்கி, நீங்க போற இடமெல்லாம் உங்களுக்கு பின்னால ஓடி வர வச்சட்டான் கேட்டான். எப்படி ஒரு மினிஸ்டர் போனா பின்னால் ஆமி செக் கொண்டு பின்னால் ஓடி ஓடி போகுது. ஒரு ஜனாதிபதி இருந்தா எத்தனை வாகனம் ஓடி போகுது. அதே மாதிரி முகமது சல்லல்லாஹு அலைஹி போனா பின்னால் ஓடி 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 போகும். என்ன ஓடி போகும்? ஒத்தகம் குதிரை அல்ல, தந்த மலைகள் ஓடி ஓடி போகும். அப்படி நான் செஞ்சு தருத்தா என்று யாரு கேட்டது? இந்த அதீத உலகத்தை படைத்து பரிமாறிக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கேட்டார், பகுதிக்காக கேட்டார். நபி அவர்கள் ஓம் என்று சொல்லி இருந்தால் ஓடித்தான் இருக்கும். மலைகள் தான் தங்கமாகி பின்னாலும் சுற்றி இருக்கும். ஆனா நபி அவர்கள் ஆம் சொல்றவர்களை ஏன் தெரியுமா? தங்கத்தால மனிதன் பெருமதியாக அழிந்து போகின்ற தங்கத்தினால மனிதன் பெருமதியாக தங்கத்தால வீடு கட்டி வாழுகிறார் பெருமதியாகிறானா? தங்கத்திலே கதிரை செய்து உட்கார்கிறான் பெருமதியாகிறானா? தங்கத்தாலே கட்டி செஞ்சு படுக்கிறான் பெருமதியாகிறானா? மனிதனுடைய பெருமதி இதுவல்ல. மனிதன் பெருமதி அவன் எவ்வளவு அல்லாவின் கட்டளைகளை சுமக்கிறான் என்று. ஒவ்வொரு கட்டளைகளும் மனிதனை பெருமதியாக்குகிறது. நூற்றுக்கணக்கான கட்டளைகளை சுமந்த ஒரு மனிதனாக நான் நடமாறுகிறேன் என்றால் பெருமதியாக ஆகிவிடுகிறேன். ஆயிரக்கணக்கான அல்லாவின் கட்டளைகளை சுமந்து கொண்டு நான் நடமாறுகிறேன் என்றால் பெருமதியான ஒரு மனிதன் ஆகிவிடுகிறேன். என்னுடைய கண் அல்லாவுடைய கட்டளை சுமந்து கொண்டு போவது, என்னுடைய காது அல்லாவுடைய கட்டளை சுமந்து கொண்டு போவது, என்னுடைய நெஞ்சத்தில் அல்லாவுடைய கட்டளைகளின் நம்பிக்கை சுமத்தப்பட்டிருக்கிறது, என்னுடைய சிந்தனையில் அல்லாவுடைய கட்டளைகளின் விளக்கம் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது. நான் பேசினால் அல்லாவுடைய கட்டளையின் வெளிப்பாடாக இருக்கிறது. என்னுடைய தொழிலிலே அல்லாவுடைய கட்டளைகளை பயாத்தாக்கப்படுகிறது. நான் குடும்ப வாழ்க்கை நடத்த போனால் அல்லாவின் கட்டளைகள் இப்படியாக அதனுடைய வாழ்க்கையின் எல்லா கட்டங்களையும் அல்லாவின் கட்டளை சுமக்கிறார் என்றால் அதுதான் மனித வளம் பாதுகாக்கப்படுகிறது. நான் நிலத்திலே கட்டிடம் கட்டி விட்டோம், மண் வளம் பாதுகாக்கப்பட்டு விட்டது. வயலை நாங்கள் விவசாயம் செய்து விட்டோம், வயல் வளம் பாதுகாக்கப்படுகிறது. மனித வளம் பாதுகாக்கப்பட்டது? மனித வளம் பாதுகாக்கப்படும் ஒன்றே ஒன்றுதான், அல்லாவின் கட்டளைகளை சுமக்காட்டுகிறது. உடைய நெஞ்சங்களில் அல்லாவின் கட்டளையின் பெருமதியை அங்கே இருத்தாட்டுகிறது. உங்களுடைய நாவின் பேச்சாக அல்லாவின் கட்டளைகளின் பெருமதியை பேசிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய சிந்தனையில் அல்லாவின் கட்டளைகள் மிகைப்பதை பயாத்தாக்குவதை யோசிக்கின்றது. இப்படி அல்லாவின் கட்டளையின் மயமாக மாறவன் இந்த உயர்ந்த பாடத்தை பதிவுகின்றார் அல்லாஹ். அஜிக்கு அழைக்கின்றார். சென்றவர்களும் செல்லாமல் இருக்கின்றவர்களும் சென்று வந்தவர்களும் செல்ல போகின்றவர்களும் செல்ல முடியவில்லையே என்ற ஏக்கத்தில் இருப்பவர்களும் எல்லோரும் விளங்க வேண்டிய இந்த உயர்ந்த பாடம் இவருடைய மனித வளம் பாதுகாக்கப்படுவதற்கு அதுக்கு ஒரு தத்துவம். அல்லாஹ்வின் கட்டளையை சுமந்த ஒரு மனிதனாக நாம் வர வேண்டும். அந்த அல்லாஹ்வின் கட்டளையை ஒவ்வொரு மனிதர்களாக போய் சுமத்தாட்ட வேண்டும், விளங்கப்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த அந்த பாடத்தை, அந்த விளக்கத்தை அல்லாஹ் ஹஜ்ஜின் மூலமாக முழு உலகத்துக்கும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார். அதை போகின்ற ஒவ்வொருவரும் விளங்கியிருந்து வருவதற்கெல்லாம் கோவிந்தீவராக அந்த ஹஜ்ஜுடைய கடமையை ஒரு கடமையாக விளங்கி ஏற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மோனிகளுக்கும்
ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் அதை விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. யாரெல்லாம் உடைய கட்டளையை சுமந்து பெருமதியான மக்களாக இருக்கிற அக்கிப்பையாக, உடைய கட்டளைகளை மறந்து பெருமதியை இழந்து நாங்கள் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கூட்டமாக ஆகின்ற முஸ்லீமத்தை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாத்து விடுவாயாக. முழு மண் முஸ்லீம் சமுதாயத்துடைய பெருமதியும் பாதுகாப்பும் சரியத்துத்தான் என்ற அந்த உயர்ந்த உணர்வை பாடத்தை எங்கள் உள்ளங்களை யாரா உறுதியாக பதிய வைப்பாயாக. இதை மறக்கடிக்க செய்கின்ற மறக்க மறைத்து விடுகின்ற உலகத்தின் ஏமாற்றத்தை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாத்து விடுவாயாக. எங்கள் இறுதி முடிவுகளை வெற்றியானதாக நீ ஆக்கி வைப்பாயாக. ஈருலகத்தின் வெற்றிக்கு காரணமாயிருக்கின்ற உடைய கட்டளைகளை உறுதியாக பின்பற்றி வாழக்கூடிய பக்குவத்தையும் விளக்கத்தையும் தைரியத்தையும் கௌப்பிக்கையும் எங்கள் அனைவருக்கும் தந்தருவாயாக. வாழ்க்கை
தவறான. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.